சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை April 2, 2023. தலைப்ப உண்மையற்ற தன்மை. கோல்டன் உரை. ஆதியாகமம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. பொறுப்பு ரீதியான வாசிப்பு. எபேசியர். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தினிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னுடைய கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். யாக்கோபு. என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். பிரசங்கி. தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோடே ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். இராஜாக்கள். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் இரண்டு குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கிக் கொள்ள வந்தான் என்றான். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததைக் கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். மத்தேயு. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். மாக்கு. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரி அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டோம், என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதைச் செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்குச் சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். லூக்கா. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருக்கி, அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். யோவான். ஒன்றான மேத்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். சங்கீதம். கர்த்தாவே, நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும், உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும். அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்வேன். உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்ரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிச்சூட்டி மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூதி ஸ்கிரிப்ட்ஸில் இருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். எல்லா உண்மையும் கடவுளிலும் அவருடைய படைப்பிலும் உள்ளது, இணக்கமானது மற்றும் நித்தியமானது. அவர் படைப்பது நல்லது, மேலும் அவர் படைத்த அனைத்தையும் செய்கிறார். தீமை என்பது இருத்தலின் மோசமான ஏமாற்று மற்றும் உண்மையற்ற தன்மை என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தீமை மேலானது அல்ல, நல்லது உதவியற்றது அல்ல, பொருளின் விதிகள் என்று அழைக்கப்படுபவை முதன்மையானவை அல்ல, ஆவியின் விதி இரண்டாம் நிலை. இந்த பாடம் இல்லாமல் பரிபூரண தந்தை அல்லது மனிதனின் தெய்வீக கொள்கையை நாம் இழந்துவிடுகிறோம். பிழை எப்போதும் பிழைதான். இதெல்லாம் ஒன்றும் இல்லை. வாழ்க்கையை பற்றிய தவறான கருத்தை பின்பற்றும் எந்த ஒரு வாழ்க்கை அறிக்கையும் தவறானது. ஏனென்றால் அது வாழ்க்கையின் சுயம் என்று அழைக்கப்படுவதை பற்றிய எந்த அறிவையும் இழந்தது, அதன் தோற்றம் அல்லது இருப்பு பற்றிய எந்த அறிவும் இல்லாமல் உள்ளது. இறந்தவர் தனது கரு மற்றும் சிசு இருப்பை அறியாமல் இருக்கிறார். ஆனால் அவர் மற்றொரு தவறான கூற்றாக வளரும்போது சுய உணர்வு விஷயமாக அவர் சொல்ல கற்றுக்கொள்கிறார், நான் யாரோ? ஆனால் என்னை உருவாக்கியது யார்? உன்னை கடவுள் படைத்தார் என்று பிழை பதிலளிக்கிறது. பிழையின் முதல் முயற்சியானது பாவம் மற்றும் சாவுக்கேதுவானது எதுவாக இருந்தாலும் அதன் படைப்பை கடவுள் மீது சுமத்துவதுதான். ஆனால் எல்லையற்ற மனம் அத்தகைய தவறான நம்பிக்கையை வீணாக்குகிறது. அவர் ஒரு பொய்யர், அதன் தந்தை என்று கூறிய போது கடவுளுக்கும் அவருடைய படைப்புக்கும் எதிரான இந்த எதிர்நிலையை இயேசு நம்மால் முடிந்ததை விட சிறப்பாக வரையறுத்தார். பள்ளத்தாக்கு. மனச்சோர்வு, சாந்தம், இருள். மரணத்தின் நிழலின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் நான் எந்த தீமைக்கும் அஞ்சமாட்டேன். சங்கீதம் 23-4. மரண உணர்வில் பாதை இருட்டாக இருந்தாலும் தெய்வீக வாழ்க்கையும் அன்பும் அதை ஒளிரச் செய்கின்றன. மரண சிந்தனையின் அமைதியின்மை, மரண பயம் மற்றும் பிழையின் நிஜம் ஆகியவற்றை அழிக்கின்றன. கிறித்தவ அறிவியல். முரண்பட்ட உணர்வு பள்ளத்தாக்கை துளிர்விட்டு ரோஜாவாக மலரச் செய்கிறது. எங்கள் குருவானவர் நோயையும் பிழையையும் வகைப்படுத்தி சாத்தான் யாரை கட்டி வைத்தான் என்று நோயுற்றவர்களை பற்றி பேசும்போது மனித நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படும் சத்தியத்தின் உயிர் கொடுக்கும் சக்தியில் பிழைக்கான இறையாண்மையான மாற்று மருந்தை கண்டறியவும். சிறைச்சாலையின் கதவுகள் பிணைக்கப்பட்டுள்ளன. மேலும் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை உடல் ரீதியாகவும் ஒழுக்க ரீதியாகவும் விடுவிக்கிறது. நோய் அல்லது பாவத்தின் மாயை உங்களை தூண்டும் போது கடவுளையும் அவருடைய யோசனையையும் உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். உங்கள் சிந்தனையில் அவருடைய சாயலை தவிர வேறெதையும் அனுமதிக்காதீர்கள். பொருள் மற்றும் அதன் பாவம், நோய் மற்றும் மரணம் ஆகியவை கடவுளுக்கு எதிரானவை, மேலும் அவரிடமிருந்து வெளிவர முடியாது. பொருள் உண்மை இல்லை. உடல் உணர்வுகள் கடவுள் மற்றும் ஆன்மீக உண்மையை அறிய முடியாது. மனித நம்பிக்கை பல கண்டுபிடிப்புகளை தேடிக்கொண்டிருக்கிறது, ஆனால் அவற்றில் ஒன்று கூட தெய்வீக அறிவியலின் தெய்வீக கோட்பாடு இல்லாமல் இருப்பதன் சிக்கலை தீர்க்க முடியாது. பொருள் கருதுகோள்களிலிருந்து விலக்குகள் அறிவியல் அல்ல. அவை உண்மையான அறிவியலிலிருந்து வேறுபடுகின்றன, ஏனென்றால் அவை தெய்வீக சட்டத்தின் அடிப்படையில் இல்லை. தெய்வீக விஞ்ஞானம் பொருள் உணர்வுகளின் தவறான சாட்சியத்தை மாற்றியமைக்கிறது, இதனால் பிழையின் அடித்தளத்தை கிழித்து எரிகிறது. எனவே அறிவியலுக்கும் புலன்களுக்கும் இடையே உள்ள பகைமை மற்றும் புலன் பிழைகள் நீங்கும் வரை சரியான புரிதலை அடைவது சாத்தியமற்றது. பொருள் மற்றும் மருத்துவ அறிவியலின் விதிகள் என்று அழைக்கப்படுபவை ஒருபோதும் மனிதர்களை முழுமையாகவும் இணக்கமாகவும் அழியாததாகவும் ஆக்கவில்லை. ஆன்மாவால் ஆளப்படும் போது மனிதன் இணக்கமாக இருக்கிறான். எனவே ஆன்மீக இருப்பின் விதிகளை வெளிப்படுத்தும் உண்மையை புரிந்து கொள்வதன் முக்கியத்துவம். மனிதன் ஒருபோதும் நோய்வாய்ப்படுவதில்லை, ஏனென்றால் மனம் நோய்வாய்ப்படவில்லை மற்றும் பொருள் இருக்க முடியாது. ஒரு தவறான நம்பிக்கை என்பது சோதனை செய்பவர் மற்றும் சோதிக்கப்பட்டவர், பாவம் மற்றும் பாவி. நோய் மற்றும் அதன் காரணம். நோயில் அமைதியாக இருப்பது நல்லது, நம்பிக்கையுடன் இருப்பது இன்னும் சிறந்தது. ஆனால் நோய் என்பது உண்மையல்ல என்பதையும் உண்மை அதன் வெளித்தோற்றத்தை அழித்துவிடும் என்பதையும் புரிந்து கொள்வது எல்லாவற்றிலும் சிறந்தது. இந்த புரிதல் உலகளாவிய மற்றும் சரியான தீர்வு. ஒரு நோயை சரியாக சந்தித்து உண்மையால் நியாயமான முறையில் வெல்லப்படாவிட்டால் அந்த நோய் ஒருபோதும் வெல்லப்படாது. கடவுள் பாவம், நோய் மற்றும் மரணத்தை அழிக்கவில்லை என்றால் அவை மனிதர்களின் மனதில் அழிக்கப்படுவதில்லை, ஆனால் இந்த மனம் அழியாததாக தெரிகிறது. கடவுளால் செய்ய முடியாததை மனிதன் முயற்சி செய்ய வேண்டியதில்லை. கடவுள் நோயுற்றவர்களை குணப்படுத்தவில்லை என்றால் அவர்கள் குணமடைய மாட்டார்கள். ஏனென்றால் எந்த ஒரு சிறிய சக்தியும் எல்லையற்ற சர்வ சக்திக்கு சமம். ஆனால் கடவுள் உண்மை, வாழ்க்கை, அன்பு, நீதிமான்களின் பிரார்த்தனை மூலம் நோயுற்றவர்களை குணப்படுத்துகிறார். உடல் உணர்வுகள் நோய்களை உண்மைகளாக வரையறுக்கின்றன. பொருள் நோயை உண்டாக்குகிறது மற்றும் தெய்வீக மனத்தால் அதை குணப்படுத்த முடியாது அல்லது குணப்படுத்த முடியாது என்று உடல் புலன்கள் கூறினாலும் கடவுள் அனைத்தையும் படைத்தார் என்று வேதம் அறிவிக்கிறது. பொருள், வாய், சுயநலம் அல்லது தாழ்த்தப்பட்ட அனைத்தையும் பொருள் உணர்வுகள் தோற்றுவித்து ஆதரிக்கின்றன. அவர்கள் ஆன்மாவை மண்ணில் போடுவார்கள், வாழ்க்கையை மூட்டுக்குள் தள்ளுவார்கள், எல்லாவற்றையும் அழித்து விடுவார்கள். பௌதிக உணர்வின் இந்த பொய்யை ஆன்மீக உணர்வின் உண்மையை கொண்டு நாம் அமைதிப்படுத்த வேண்டும். எல்லா நோய்களுக்கும் காரணம் மனநோய், மரண பயம், தவறான நம்பிக்கை அல்லது உடல் நலமின்மையின் அவசியம் மற்றும் சக்தி பற்றிய நம்பிக்கை. மனிதனின் உயிரை காக்க மனம் திராணியற்றது, அதை கட்டுப்படுத்த திறமையற்றது என்ற பயம். இந்த அறியாமை மனித நம்பிக்கை இல்லாமல் எந்த சூழ்நிலையும் துன்பத்தை உருவாக்க சக்தியற்றது. இது நோய் பற்றிய மறைந்த நம்பிக்கை, அதேபோல் நோய் பற்றிய பயம். இது நோயை சில சூழ்நிலைகளுடன் தொடர்பு படுத்துகிறது மற்றும் இரண்டும் இணைந்ததாக தோன்றுவதற்கு காரணமாகிறது. கவிதையும் இசையும் மனித நினைவகத்தால் ஒன்றிணைந்து மீண்டும் உருவாக்கப்படுகின்றன. நோய்க்கு புத்திசாலித்தனம் இல்லை. அறியாமலேயே நீங்கள் உங்களை துன்பத்திற்கு ஆளாக்குகிறீர்கள். இதை புரிந்து கொள்வது இந்த சுய வாக்கியத்தை மாற்றவும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் உண்மையுடன் சந்திக்கவும் உதவும். மருத்துவருக்கு நோய் நிஜமாக தோன்றக்கூடாது, ஏனென்றால் நோயாளியை குணப்படுத்துவதற்கான வழி அவருக்கு நோயை உண்மையட்டதாக்குவது என்பது நிரூபணமானது. நாம் எல்லா புள்ளிகளிலும் நிறமாலையை விட்டுவிட வேண்டும். மூடநம்பிக்கையின் ஏதோ ஒன்றை நாம் தொடர்ந்து ஒப்புக்கொள்ளக்கூடாது, ஆனால் அதில் உள்ள எல்லா நம்பிக்கையையும் விட்டுவிட்டு ஞானமாக இருக்க வேண்டும். தவறு உண்மையானது அல்ல என்பதை நாம் அறிந்தால் பின்னால் உள்ளவற்றை மறந்துவிட்டு முன்னேற்றத்திற்கு தயாராக இருப்போம். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.